இரண்டு நாளாகமம் அத்தியாயம் 24. யோவாஸ் ராஜாவாகிறபோது 7 வயதாயிருந்து 40 வருடங்கள் எருசலேமில் ஆட்சிசெய்தான். பெயெர்செபா பட்டணத்தாளான அவன் தாயின் பெயர் சிபியாள். ஆசாரியனாகிய யோய்தாவின் நாட்களெல்லாம் யோவாஸ் யெகோவாவின் பார்வைக்கு செம்மையானதைச் செய்தான். அவனுக்கு யோய்தா 2 பெண்களை திருமணம் செய்து கொடுத்தான். அவர்களால் மகன்களையும் மகள்களையும் பெற்றான். அதற்குப் பின்பு யெகோவாவுடைய ஆலயத்தைப் புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொண்டான். அவன் ஆசாரியர்களையும் லேவியர்களையும் கூடிவரச்செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் யூதா பட்டணங்களுக்குப் புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை வருடந்தோறும் பழுது பார்க்கிறதற்கு இஸ்ரவேலெங்கும் பணம் சேகரியுங்கள். இந்த காரியத்தை தாமதமில்லாமல் செய்யுங்கள் என்றான். ஆனாலும் லேவியர்கள் தாமதம் செய்தார்கள். அப்பொழுது ராஜா யோய்தா என்னும் தலைவனை வரவழைத்து சாட்சியின் கூடாரத்திற்கு கொடுக்க யெகோவாவின் தாசனாகிய மோசே கட்டளையிட்ட வரியை யூதாவினிடத்திலும் எருசலேமியரிடத்திலும் இஸ்ரவேல் சபையாரிடத்திலும் வாங்கி வருகிறதற்கு லேவியர்களை நீர் விசாரிக்காமல் போனதென்ன? அந்த பொல்லாத பெண்ணாகிய அத்தாலியாளுடைய மக்கள் தேவனுடைய ஆலயத்தை வலுக்கட்டாயமாக திறந்து யெகோவாவுடைய ஆலயத்திலுள்ள பிரதிஷ்டை செய்யப்பட்டவைகளையெல்லாம் பாகால்களுக்காக செலவு செய்துவிட்டார்களே என்றான். அப்பொழுது ராஜாவின் சொற்படி ஒரு பெட்டியை உண்டாக்கி அதை யெகோவாவுடைய ஆலய வாசலுக்கு வெளியே வைத்து, யெகோவாவின் தாசனாகிய மோசே வனாந்திரத்தில் இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்ட வரியை யெகோவாவுக்கு கொண்டு வாருங்கள் என்று யூதாவிலும் எருசலேமிலும் அறிவிப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது எல்லா பிரபுக்களும் எல்லா மக்களும் சந்தோஷமாக கொண்டு வந்து பெட்டி நிறைய அதிலே போட்டார்கள். அதிக பணம் உண்டென்று கண்டு லேவியர்கள் கையால் அந்த பெட்டி ராஜாவின் விசாரிப்புக்காரர்கள் அருகில் கொண்டு வரப்படும்போது, ராஜாவின் அதிகாரியும் பிரதான ஆசாரியனுடைய உதவியாளனும் வந்து பெட்டியிலிருக்கிறதை கொட்டியெடுத்து அதை திரும்ப அதின் இடத்திலே வைப்பார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் செய்து மிகுந்த பணத்தை சேர்த்தார்கள். அதை ராஜாவும் யோய்தாவும் யெகோவாவுடைய ஆலயத்தின் வேலையை செய்யும் ஊழியக்காரர்கள் கையிலே கொடுத்தார்கள். அதனால் அவர்கள் யெகோவாவுடைய ஆலயத்தை புதுப்பிக்கும்படி சிற்பிகளையும் தச்சரையும் யெகோவாவுடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படி கொல்லர்களையும் கம்மாளர்களையும் கூலிக்கு அமர்த்தி கொண்டார்கள். அப்படி வேலையை செய்கிறவர்கள் தங்கள் கைகளினாலே வேலையை செய்து தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின நிலைமைக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். அதை முடித்த பின்பு மீதமிருந்த பணத்தை ராஜாவுக்கும் யோய்தாவுக்கும் முன்பாக கொண்டு வந்தார்கள். அந்த பணத்தை கொண்டு யெகோவாவுடைய ஆலயத்தில் செய்யப்படும் பணிமுட்டுகளையும் ஆராதனை பலி முதலியவைகளுக்கு வேண்டிய பணிமுட்டுகளையும் கலசங்களையும் பொற்பாத்திரங்களையும் வெள்ளிப்பாத்திரங்களையும் செய்தான். யோய்தாவின் நாட்களெல்லாம் அனுதினமும் யெகோவாவுடைய ஆலயத்திலே சர்வாங்க தகனபலிகளை செலுத்தி வந்தார்கள். யோய்தா நீண்ட ஆயுள் உள்ளவனாக முதிர்வயதில் இறந்தான். அவன் இறக்கும்போது 130 வயதாயிருந்தான். அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்ததால் அவனை தாவீதின் நகரத்தில் ராஜாக்களுக்கு அருகில் அடக்கம் செய்தார்கள். யோய்தா இறந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்கள் சொல்வதை கவனித்தான். அப்படியே அவர்கள் தங்கள் முற்பிதாக்களின் தேவனாகிய யெகோவாவின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் வணங்கினார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தினால் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் மூண்டது. அவர்களை தம்மிடத்திற்கு திரும்பச் செய்ய யெகோவா அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் மக்களை கடுமையாக கடிந்து கொண்டார்கள். ஆனாலும் மக்கள் அவர்களை அசட்டை செய்தார்கள். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் மகனான சகரியாவின் மேல் இறங்கினதால் அவன் மக்களுக்கு எதிரே நின்று, நீங்கள் யெகோவாவுடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் செழிப்படைய மாட்டீர்கள் என்று தேவன் சொல்கிறார். நீங்கள் யெகோவாவை விட்டுவிட்டதால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு செய்து யெகோவாவுடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவினுடைய கட்டளையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயவை ராஜாவாகிய யோவாஸ் நினைக்காமல் அவனுடைய மகனை கொன்று போட்டான். இவன் சாகும்போது யெகோவா அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான். அடுத்த வருடத்திலே சீரியாவின் படைகள் அவனுக்கு விரோதமாக யூதாவிலும் எருசலேமிலும் வந்து மக்களின் பிரபுக்களையெல்லாம் அழித்து கொள்ளையிட்ட அவர்கள் உடைமைகளையெல்லாம் தமஸ்குவின் ராஜாவுக்கு அனுப்பினார்கள். சீரியாவின் படை சிறுகூட்டமாக வந்திருந்தாலும் அவர்கள் தங்கள் முற்பிதாக்களின் தேவனாகிய யெகோவாவை விட்டுவிட்டதால் யெகோவா மகா பெரிய படையை அவர்கள் கையில் ஒப்புக்கொடுத்தார். அவர்கள் யோவாசுக்கு தண்டனை செய்தார்கள். அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளானவனாக விட்டுப்போனார்கள். அவர்கள் புறப்பட்டுப்போன பின்பு அவனுடைய ஊழியக்காரர்கள் ஆசாரியனாகிய யோய்தாவுடைய மகன்களின் இரத்தப்பழியின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு செய்து அவன் படுக்கையிலே அவனை கொன்றுபோட்டார்கள். செத்துப்போன அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் செய்தார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு செய்தவர்கள் அம்மோனிய பெண்ணான சிமியாத்தின் மகனாகிய சாபாத்தும் மோவாபிய பெண்ணான சிமிரீத்தின் மகனாகிய யோசபாத்துமே. அவன் மகன்களைக் குறித்தும் அவன்மேல் சுமந்த பெரிய பாரத்தை குறித்தும் தேவனுடைய ஆலயத்தை அவன் பலப்படுத்தினதைக் குறித்தும் ராஜாக்களின் புத்தகமான சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் மகனாகிய அமத்சியா அவனுடைய இடத்திலே ராஜாவானான்.